الحمد لله رب العالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا وحبيبنا وقرة عيننا محمد بن عبد الله عليه وآله وأصحابه أفضل الصلاة وأتم التسليم أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واغفر لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا صدق الله العظيم புகழுடையவன் ஏகன் அல்லாஹ் சுபஹான வ தஆலாவை போற்றி புகழுகிறேன். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சூனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்த எமது உயிரிழமினி ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் சோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதலுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானா. அல்லாஹ்வுடைய வீட்டில் ஏத்திகாஃபுடைய நீயத்துடன் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஏத்திகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களை இறைநேசர்களை அல்லாஹ்வுடைய கட்டளையை எல்லா சந்தர்ப்பங்களில் எடுத்து நடந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை பெற்று நாளை சுவனப்பதிகளை தனதாக ஆக்கிக் கொள்ளுமாறும் அவன் விளக்கிய வற்றையிலிருந்து தவிர்ந்து நடந்து இம்மையிலும் மறுமையிலும் மானத்தை பாதுகாத்து கொண்டு நாள் மறுமையில் நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறு முதலில் எனக்கும் பிறகுங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தன்னை வணங்குமாறு குர்ஆனில் கூறும் இடங்களிலெல்லாம் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் செய்யுங்கள் என்று. வாழ்க்கையில பிரச்சனை, வாழ்க்கையில் எண்ணங்கள் சிதறடிக்கப்பட்டு போகிறது, இபாதத்தில் இன்பம் கிடையாது, தொழிலில் வீழ்ச்சி, வியாபாரத்தில் நஷ்டம், எதிர்பார்த்த எண்ணங்கள் எதுவுமே கைகூடுவதில்லை என்றால் கண்ணியமான சகோதரர்களே, நானும் நீங்களும் ஒரு பெரிய பாவத்தை செய்கிறேன். அதுதான் என்னுடைய உங்களுடையும் கண்களை போன்று கண்களுக்கும் மேலாக மதிக்கப்படக்கூடியவர்கள் ரெண்டு பேரில் ஒருத்தர் இருந்தாலும் கூட துனியாவிலே சில விடயங்கள் கிடைக்காமல் போகின்றது. இரு கண்களில் ஒரு கண் போனால் லைசன் எடுக்கிறதுக்கு மெடிக்கல் கிடைக்கிறது இல்லை, இன்னும் சில தொழில்களுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஒருத்தர் இறந்தாலும் வாழ்க்கையில் நஷ்டம், ரெண்டு பேரை இழந்தால் அதிபெரிய நஷ்டம், மேலும் ரெண்டு பேரும் வைத்து கொண்டு குருட்டுத்தனமாக வாழ்வது அதைவிடவும் பெரும் நஷ்டம் என்கிறதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. வாழ்க்கையில் அந்நியவர்கள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கூட நாடும் நீங்களும் எங்களுடைய உம்மா வாப்பாவுக்கு கொடுப்பது கிடையாது. சகோதரர்களை அல்லாஹ் குர்ஆனில் நபிமார்களுக்கு கூட ஏவி வந்த ஒரே கட்டளை தான் இது. அவர்களும் தன்னால் முடிந்ததை தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா வைன் ஜாஹதாகா அலா அன் துஷ்ரிக பிஹி ஷைஆ, எனக்கு இணை வைக்கும் விஷயத்தில், எனக்கு மாறு செய்யும் விஷயத்தில் போன்ற உம்மாவும் வாப்பாவும் ஏவாத காலம் எல்லாம் அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, அவர்கள் பெரும் பாவிகளாக இருக்கலாம், அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், நீ அவர்களுக்கு வழிபட வேண்டும், அவர்களுக்குரிய கடமைகளை செய்ய வேண்டும் என்கிறதை பணிக்கிறார். எனக்கு இணை வைக்கும் விடயத்தில், எனக்கு மாறு செய்யும் விடயத்தில் அவர்கள் உன்னை வற்படுத்தினால் பலாத்துமா, அவர்களுக்கு நீ பல வழிபட வேண்டாம். மேலும் துனியாவுடைய வாழ்க்கையில் அவர்களை மிகவும் நல்ல முறையில் நடத்துவதோடு அவர்களுடன் சேர்ந்து வாழு என்கிறார் சகோதரர்களே. ஆனாலும் தாயை கண்டு எத்தனையோ நாட்கள், வாப்பாவை பார்த்த நாளே நினைவு கிடையாது. ஒரு ரோட்டில் போகக்கூடிய ஒருத்தியுடன் கைப்பிடித்து ஓடி போனான். உம்பாவையும் வாப்பாவையும் கண்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது. இன்றைக்கு பலரும் தன்னுடைய தேவைகளுக்காக வேண்டி பெற்றோர்களை துறந்து போய்விடுகின்றார்கள். காரணமும் சொல்கின்றார்கள், நான் இப்படியான வேலையில் ஈடுபட்டு இருந்ததுனால தான் எனக்கு உம்மா வாப்பாவை பார்ப்பதற்கு கிடைக்கவில்லை, இதுவெல்லாம் தப்புவதற்கு காரணம் அல்ல. கிதாபில் எழுதுகின்றார்கள், ஒருவர் மார்க்கத்துடைய இல்லை படிப்பதற்காக தன்னுடைய உம்மாவும் வாப்பாவும் எந்த ஊர்ல இருக்கிறார்களோ அந்த ஊரை விட்டு வெளிக்கிளம்பி போகின்றார். இதனால் பல நாட்கள் அவர்களை பார்ப்பதற்கு கிடைக்கவில்லை, இவனுக்கு மட்டும் மன்னிப்பு கொடுக்கப்படும். இன்னும் ஒருத்தர் மார்க்க இன்மை கற்றுக் கொடுப்பதற்காக தன்னுடைய தாயும் தந்தையும் எந்த வீட்டில் வசிக்கின்றார்களோ அந்த வீட்டை விட்டும் வெளிக்கிளம்பி போகின்றார். இதனால் சில நாட்கள் பார்ப்பதற்கு அவகாசம் கிடைக்கவில்லை, இவருக்கு மட்டும் மன்னிப்பு இருக்கிறது. அல்லது ஹலாலான ஊதியத்தை பெறுவதற்காக, சம்பாதிப்பதற்காக அவர் தூர பிரயாணம் செய்கிறார். இதனால் பெற்றோர்களை பார்ப்பதற்கு கிடைக்கவில்லை என்றால் மன்னிப்பு இருக்கிறது. அப்படி இல்லாமல் யார் நாளாந்தம் தன்னுடைய பெற்றோர்களுக்கு என்ற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லையோ அவன் ஒதுங்கும் இடம் நரகம் என்றான். சகோதரர்களே, இன்று எங்களுடைய உம்மா வாப்பா நாங்கள் வருடத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய சாரத்தையும் பனியனையும் ஒயில் சாரியையும் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அல்ல. மாறாக அவர்கள் உம்மா என்ற இரக்கத்துடன் அவளை அழைத்து அவளுக்கு பக்கத்தால் உட்கார்ந்து இரண்டு வார்த்தைகளை பேசுவதைத்தான் விரும்புகின்றார்கள். சில பெற்றோர்களுடைய காது கேட்க மாட்டாது, பிள்ளைகள் யாரும் பேச மாட்டார்கள். இவர்களுக்கு பல தடவை சொன்னாலும் அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இல்லை, இவர்களோடு மண்டமாட முடியாது என்று புறக்கணிக்கக்கூடிய பிள்ளைகள் ஏராளமாக இருக்கின்றார்கள். எங்கள் உம்மக்கும் வாப்பக்கும் என்ன சொன்னாலும் விளங்குதில்லை என்று பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இவைகள் அனைத்தும் சிறிய வார்த்தைகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, இவைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை கோபத்தில் ஆழ்த்தக்கூடிய வார்த்தை. அவனுக்கு மாறு செய்வதில் முதல் இடம், அதன் பின்னால் பெற்றோர்களுக்கு மாறு செய்வது இரண்டாவது இடம் என்கிறதனை அல் குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கின்றான். இதனால் தீர்ப்பு வழங்குகின்றான். உன்னுடைய ரப்பு முடிவு செய்து விட்டான், தீர்ப்பு செய்து விட்டான், ஜட்ஜ்மெண்ட் அவன் வழங்கிவிட்டான். அல்லாஹ் தஅபுது இல்லாஹு, நீ வணங்குவதாக இருந்தா, இபாதத் செய்வதாக இருந்தா, வழிபடுவதாக இருந்தா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கூட இல்ல, அவனுக்கு மட்டும் தான் வழிபட வேண்டும். வபில் வாலிதைனி இஹ்சானா, அதனுடன் சேர்த்து சொல்கின்றான், உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நல்லுபகாரம் செய்ய வேண்டும். அவர்களில் ஒருவரோ இருவரோ உயிரோடு இருந்து அவர்கள் வயோதிப்பம் அடைந்திருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் தான் உன்னுடைய தேவை அதிகமாக ஏற்படும். ஆரம்பத்தில் உடம்புல வலிமை இருக்கும் காலமெல்லாம் உன்னின் பக்கம் தேவை காணவில்லை, தன்னுடைய அனைத்து விடயங்களையும் அவர்களே செய்து கொண்டார்கள். இப்பொழுது வயோதிப்பம் கட்டிவிட்டது, எலும்புகள் பலகீனமாகிவிட்டது, உதவி தேவை என்றிருக்கக்கூடிய காலத்தில் அவர்களை பார்த்து, அவர்களுடைய சில அசிங்கங்களை பார்த்து, என்ற வார்த்தை கூட பாவிக்காதே. வார்த்தைக்கே இந்த அளவு கடினமான எச்சரிக்கை என்றால் அதனால் உனக்கு நரகம் கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறுவதாக இருந்தால் அந்த பெற்றோர்களை அடிக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய முகத்திலே கடுமையாக பேசக்கூடியவர்கள், அவர்களுடைய குரலை விட தன்னுடைய குரலை உயர்த்தக்கூடியவர்கள், அவர்கள் அழைத்தும் பதில் சொல்லாதவர்கள், அவர்களை நோய்க்கக்கூடியவர்களை இன்னும் பெற்றோர்களை அடிக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த உலகம் சிறிது காலத்துக்கு கடியமான சகோதரர்களே பிரகாசிக்கிறதை போல விளங்கினாலும் கூட நிச்சயமாக அவன் ஒதுங்கும் இடம் பயங்கரமானது என்கிறதனை மறந்துவிடக்கூடாது. இரண்டு தண்டனைகளுக்கு துனியாவிலேயே, இரண்டு பாவங்களுக்கு துனியாவிலேயே அல்லாஹ் தண்டிப்பான். அதில் ஒன்று அநியாயம், அடுத்தது பெற்றோர்களை நோவிப்பது. என்ற வார்த்தை கூட சொல்லாதே. அவர்களை வக்ஃபில்லம்மா ஜனாஹ துல்லிமின ரஹ்மா, பாசமெனும் ரக்கையை நீ விரித்துவிடு,
ஏன் அல்லாஹ் இங்கே பாசம் அது இறக்கையுடன் இணைத்தான், பாசத்தை இறக்கையுடன் இணைத்த காரணம் என்ன? அங்கே மகள் தன்னுடைய மொபைல் போனோடு எஸ்எம்எஸ்லையும் மற்றும் உண்டான இன்டர்நெட் ப்ரௌசிங்லையும் ஈடுபட்டு கொண்டு அவள் குப்புற படித்து கொண்டு காட்டல்களை மேலே போட்டுக்கொண்டு ஏதோ உலகத்தில் இருக்கிறாள். தாயானவள் பல மணித்தியாலங்கள் அந்த சமையல் அறையிலே கால்கள் வீங்க அன்று தொற்று இன்று வரைக்கும் தொண்டு சென்றால் செய்தால் இன்றும் செய்து கொண்டிருக்கின்றாள். ஏதோ ஒரு சிறிய தேவைக்கு மகளே என்று அழைத்தும் கூட அவள் பதில் சொல்ல மறுக்கிறாள். இரண்டு மூன்று தடவை அந்த குரல் கேட்கும் பொழுது வாரேன் உம்மா என்று தான் சொல்கிறாளே தவிர உடனடியே பதில் கொடுக்க தயாராகிறார் இல்ல. இதனால் அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் அழைத்தால் நடந்து வருவதற்கல்ல, ஓடி வருவதற்கல்ல, பறந்து வருவதற்கு என்று தஃப்ஸீரிலே வியாக்கியானம் சொல்லும் பொழுது நானும் நீங்களும் நடந்து கொள்ளக்கூடிய விதிமுறைக்கு சகோதரர்களே எங்கிருந்து விளக்கம் சொல்றது, எங்கிருந்து அதற்கு காரணம் சொல்றது? சிந்திங்க. வஹில்லம்மா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா வக்குர் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சதீரா. அவர்களை நீ விரட்டாதே. பலா கண்ஹர் ஹுமா, வீடு தேடி வருகிறார்களா? உன் பொண்டாட்டி சொல்லுவான், சனியன் வருது. சனியன் இல்ல, அது தன்னுடைய வாழ்க்கையின் வெளிச்சம், அது தன்னுடைய வாழ்க்கையின் பரக்கத், அது தன்னுடைய சொர்க்கமும் நரகமும். அதனை நீ எந்த அளவுக்கு அணைப்பாயோ அல்லாஹ் உன்னை அணைப்பான். அதனை தூரமாக்கும் பட்சம் நீ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கப்படுவாய். உன்னுடைய பிள்ளைகளும் உன்னுடன் அவ்வாறு தான் நடந்து கொள்ளும். கவனிப்பாரற்று உன்னையும் உன்னுடைய பிள்ளைகள் விடும் ஒரு நாள் வரவிருக்கிறது. எச்சரிக்கையாயிரு. அவர்களை கடுமையான வார்த்தையை கொண்டு பேசாதே, பேர் சொல்லி அழைக்காதே. இன்று உம்மாக்கு உம்மா என்று அழைக்காதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? உம்மா பெற்றெடுத்தவள் அவளை மாமி என்று அழைக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவர்களை பேர் சொல்லி அழைப்பவர்களும் நம்மிலே ஏராளம். அல்லாஹ் இந்த பலா தகுல்லம்மாவும் சி என்ற வார்த்தையை பாவிக்காதே என்பதனை சொல்லி அதற்கு மேல் இருக்கக்கூடிய அனைத்து பாவுகளையும் சுட்டி காட்டிவிட்டான். அவர்கள் கீழே அமர்ந்திருக்கும் பொழுது நீ மேலே அமரக்கூடாது. அவர்கள் முன்னால நடக்கும் பொழுது அவர்களை விட உன்னுடைய பாதத்தை கொஞ்சமேனும் முன்னால் வைக்கக்கூடாது. அவர்களோடு சாப்பிடுவதற்கு அமர்ந்திருக்கின்றாய், பல வகையான உணவுகள் இருக்கின்றது. அவர்கள் ஒன்றை சாப்பிட விரும்புவார்கள், அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்னால அதனை நீ உண்டு விடாதே, சாப்பிட்டு விடாதே. இதற்கும் உனக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது. சகோதரர்களே, இன்று என்னையும் உங்களையும் சிந்திப்போம். நானும் நீங்களும் உம்மா வாப்பாவுடைய கடமைகளை சொல்வதற்கு தெரிந்து வைத்திருக்கின்றோம், கேட்பதற்கு தெரிந்து வைத்து இருக்கின்றோம், ஆனால் செயல்படுவதற்கு மறந்துவிட்டோம். சகோதரர்களே, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கும் துஆவை பாருங்கள். ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன். யா அல்லாஹ், எங்க உம்மா எங்க வாப்பாவை நீ மன்னி, என்னையும் என்னுடைய உம்மாவையும் வாப்பாவையும் மன்னி. வலி மண் தஹலல் பைத்தியல் முஃமினீன், யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களாக என்னுடைய வீட்டுக்கு பாதத்தை எடுத்து வைக்கின்றார்களோ அவர்களையும் மன்னி. கனிமான சகோதரர்களே, மூமின்கள்ல உம்மாவும் வாப்பாவும் உள்ள அடங்குவாங்க. ஆனாலும் இங்கே விசேடமாக அவர்கள் உம்மாவையும் வாப்பாவையும் எடுத்து சொல்கின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் சிந்தனை செய்து பாருங்கள். ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமந்து கொண்டு அன்னை மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் யூத சமூகத்துக்கு மத்தியில் வரும் பொழுது அவர்கள் கேட்கின்றார்கள், யா உஹ்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே, மா கான அபூகி ரஸ்ஸவு, உன் வாப்பா ஒரு கெட்ட மனிதன் இல்ல, வமா கானத் உம்முகி பகியா, உன்னுடைய உம்மா ஒரு விபச்சாரியும் இல்ல, தந்தை பேர் சொல்ல முடியாத குழந்தையை சுமந்து வருவது நியாயமா? உடனே சுற்றி காட்டுகின்றார்கள், குழந்தை பேசுகிறது, நான் அல்லாஹ்வுடைய அடியான், எனக்கு அல்லாஹ் வேதத்தை தந்திருக்கின்றான், என்னை நபியாகவும் ஆக்கியிருக்கிறான், அத்துடனே என்னுடைய தாயான மரியம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுமாறும் எனக்கு ஏவிருக்கின்றான். இஸ்மாயில் அலைஹிஸ் ஸலாம் சொன்ன வார்த்தையை பார்த்தீங்களா? முற்றிலும் உம்மா வாப்பாவுக்கு வழிபட்ட பிள்ளை. இப்பள் மாத்தும் அபதி, மகனை உன்னை அறுக்க போகின்றேன். ஏண்ட வாப்பா, ஏண்ட இறக்கமுள்ள தந்தையே, உங்களுடைய ரப்பு எதனை ஏவுறானோ அதனை செய்து விடுங்கள். பாருங்கள் நலிதத்தை, கரிவான சகோதரர்களே. ஆக மோசமான வாப்பா, சிலை வணக்கம் செய்கிறவர், சிற்பங்களை வடிப்பவர். ஹஜ்ரத் இப்ராஹிமுக்கு அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுறாங்க, நீ உன்னுடைய இந்த பிரசாரத்தை நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் நான் உனக்கு அர்ஜுமன் கல்லால் அடிச்சு கொள்ளுவேன். வாப்பா சொல்ற வார்த்தை யாருக்கு சொல்லுகிறார்? பெற்ற மகனுக்கு சொல்லுகிறார். நான் உன்னை கல்லால் அடித்துக் கொள்ளுவேன். தந்தை தனியின் உறவு கிடையாது, தொலைஞ்சி போய்விடு. சகோதரிலே, அந்த நேரம் என்ன சொன்னார்கள்? யாபதி, என்னுடைய தந்தையே, ஏன் லா தாமுதில் அஸ்னாம், இந்த சிலைகளை வணங்குறீங்க? இது சைத்தானியத்துடைய வழி, நான் கொண்டு வந்திருக்கிறேன் நேரான வழி. சொல்லி சொல்லி பார்த்தார்கள். அல்லாவுடைய விஷயத்துல பெற்றோர்களுக்கு வழிபடக்கூடாது என்கிறதுனால அந்த தந்தையை தேர்ந்து துறந்து சென்றார்கள். அல்லாஹ் அவர்களை அபுல் அன்பியாவாக ஆக்கினான். அபுல் அன்பியா நபிமார்கள் எல்லாருக்கும் தந்தை. அவர்களுடைய பரம்பரையில தான் அதிகமான நபிமார்கள் வந்தார்கள். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ரஹ்மத்துல்லில் ஆலமீன், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவதரித்தார்கள், வந்தார்கள். சகோதரர்களே, ஏன் அவர்கள் மோசமான தந்தையை பெற்றிருந்தாலும் கூட உள்ளத்தை நோவிக்கவில்லை? ஆனால் இன்று உம்மா வாப்பாவுடைய ஒரு சிறிய தவறுக்காக நானும் நீங்களும் அவர்களை வெறுக்க முடியுமா? சிந்தனை செய்ய. ஹஜ்ரத் ஹாரிஸ் பின் நஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவில் இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் விண்ணுலக பயணம் போகிறார்கள். சொர்க்கங்களை சந்திக்கிறார்கள், அதனுடைய அழகுகளை காண்கிறார்கள். சொர்க்கத்தின் காரிகள் ஓதும் சத்தத்தை செய்யுறுகிறார்கள். அங்கு ஹாரிஸ் பின் அமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய குரல் ஒலிக்குது குர்ஆன் செவிகளிலே, எட்டிடுகிறது. யா ஜிப்ரீல், என்ன நடக்குது? நான் வரும் பொழுது ஹாரிஸ் மக்காவில் இருந்தார், அவருடைய குரல் சொர்க்கத்தில் கேட்குது. மரணித்தவருக்கு தானே அவரால் குரல் கேட்க முடியும், மரணித்தவருடைய குரலை தானே இங்கே கேட்க முடியும். ஹாரிஸ் உயிரோடு இருக்கும் பொழுது என்ன ஆச்சரியம் சொன்னார். அல்லாஹ் ஹாரிஸுடைய அந்தஸ்தை உயர்த்தி விட்டார். ஹாரிஸ் பின் நஅமான் உடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தினான். காரணம், தன்னுடைய தாய்க்கு செய்த கண்ணியத்தினால். அந்த பலஹீனமான தாய் அவரை அவரே குளிப்பாட்டுவார். அவளை குளிப்பாட்டி ஒரு சிறு குழந்தையை போல தண்ணீரை உலர்த்தி, தண்ணீரை துடைத்து, தலை சீவி ஒரு சின்ன குழந்தைக்கு அணிப்பதை போல ஆடை அணிவித்து அந்த தாய்க்கு ஊட்டியும் விடுவாள். அந்த தாய்க்கு ஊட்டியும் விடுவார். தாய் பேசுவது காதிலே கேட்க மாட்டாது, தன்னுடைய செவியை காதை சமீபத்தில் கொண்டு செல்லுவார். சகோதரரே, சகோதரர்களே, இந்த முறையில் தாய்க்காக வேண்டிய காலங்கள் நேரங்களை செலவழித்தார். அதனால் ஹாரிஸுக்கு கிடைத்த அந்தஸ்து தான் இது. மரணிப்பதற்கு முன்னாலே அவருடைய குரல் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதக்கூடிய அளவுக்கு சொர்க்க வாசல் மலக்குகளும் ரஹ்மத்துல்லில் ஆலமீனும் மிஅராஜ்ல வைத்து கேட்கும் அளவுக்கு ஆக்கினான் என்றால் இந்த நன்மையை எங்கால பெற்றுக் கொள்ள முடியும்? சகோதரர்களே, எங்கும் இருக்கக்கூடிய இரவு ராணிகளுடைய பைகளை நிரப்புறதுனால நிறைக்க முடியுமா? இல்ல ஏதோ ஒருத்தனுடைய கொண்டாட்டிய தன்னுடைய பணங்களை செலவழித்து அவளை மகிழ்விக்கிறதின் மூலமாக கிடைக்க முடியுமா? இல்ல பாதையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நீ ஆயிரக்கணக்கில் தர்மங்களை அள்ளி வழங்குறதுனால கிடைக்க முடியுமா? உலகமே உன்னை நல்லமைங்கிறது என்றாலும் உன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையில நீ தோல்வி அடைந்துவிட்டால் அல்லாயிடத்தில் நல்லவனாக முடியாது. இதனால தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய திருப்பி, அல்லாஹ் உன்னை கபூல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்குதென்றால் உன்னுடைய தந்தையின் பொருத்தத்துக்காக வேண்டி பாடுபடு, உன்னுடைய வாப்பாவை திருப்திப்படுத்து, அவருக்கு நீ என்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அவைகளிலே 24 மணித்தியாலமும் பார்வையை வைத்துக் கொண்டே செயல்படு. அவருடைய பொருத்தம் இல்லாம அல்லாஹ்வுடைய பொருத்தம் உனக்கு கிடைக்க மாட்டாது. சஹதுர் ரப் ஃபி சஹதில் வாலித், வாப்பாவுடைய கோபத்துல அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது. இன்றைக்கு வாப்பா மனம் உடைந்து 2 வார்த்தைகளை பேசிவிட்டால் உனக்கு எங்கே பேசும் நிம்மதியை அடைய முடியும்? உன்னுடைய படிப்பினால் ஏதேனும் அந்தஸ்து தான் கிடைக்குமா? இன்று எத்தனையோ வாலிபர்கள் போதை வஸ்துகளிலே சிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை அதிகமானவர்கள் பார்த்தால் உம்மாவையும் பாப்பாவையும் நோய்த்தவர்கள் தான். ஏன் இந்த இழிவான நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள்? ஏன் அவர்கள் மஸ்ஜிதோட தொடர்பற்றவர்களாக ஆனார்கள்? சகோதரர்களே, பெற்றோர்களுடைய விடயத்துல பராமுகமாக இருந்ததனால் அல்லாஹ் கொடுத்த தண்டனை, அந்த பெற்றோர்கள் உன்னுடைய அனைத்துக்கும் சொந்தமானவர்கள். வாப்பா போன்ற பொருளை கூட கேட்காமல் எடுக்க முடியும். ஒரு வாப்பா மகனுடைய பொருளை கேட்காமல் எடுக்கின்றார். ஒரு நாள் மகனுக்கு உள்ளத்துல வருத்தம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து முறைப்பாடு செய்தார். என் வாப்பா நான் சம்பாதிப்பதைகளை என்னிடம் கேட்காமல் எடுக்கின்றார். இதே நேரம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகின்றார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இடத்துல விஷயத்தை எட்டி வைப்பதற்கு அந்த மகன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல தன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மகனை அறிந்ததும் உள்ளத்துல கவலைப்பட்டார்கள். அவர்களுடைய பாதங்களும் எடுத்து வைத்தார் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வின் பக்கம். ஹஜ்ரத் ஜிப்ரீலும் வருகிறார், மகனும் வருகிறார். அத்துடனே இந்த தந்தையும் வருகிறார். மகன் போய் வாப்பாவை பற்றி புகார் செய்கின்றார். இதை கேள்விப்பட்ட வாப்பா உள்ளத்தின் ஆதங்கத்தோடு பல எண்ணங்கள் அலைபோது வந்து கொண்டு இருக்க அது அல்லாஹ்வுடைய அரசை தட்ட ஹஜ்ரத் ஜிப்ரீலும் விரைகிறார். அந்த தந்தை வந்து சேருவதற்கு முன்னால் வானவர் கோமான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்கிறார்கள், நபியே கேளுங்கள், இந்த தந்தையின் உள்ளத்தில் உருவெடுத்த அந்த எண்ண அலைகளை சொல்லுங்கள். அவர் திகைத்து போகிறார், நான் வார்த்தைகளால கூட வெளியாக்கவில்லையே, என்னுடைய விடயத்தை அல்லாஹ் அறிந்து விட்டான். உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள், சகோதரர்களே, வாப்பாவுடைய அந்த ஆதங்கம் அவர்களுடைய உள்ளத்துல அலை மோதியது. கதவு துக்க மௌலூதன் அவுள் துக்க யாப்பயா, ஒரு நீண்ட கவிதை. அதனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹே சொல்கின்றார்கள், நான் நீ பலவீனமான ஒரு பிள்ளையாக இருக்கும் பொழுது பெற்றெடுத்தேன், உன்னால் எதுவுமே செய்ய முடியல, என்னுடைய அனைத்து காலங்கள் நேரங்களையும் உனக்காக செலவு செய்தேன், உனக்காக நானும் உன்னுடைய தாயும் இரவில் விழித்த நாட்கள் தான் எத்தனை, நீ தூங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் விழித்திருந்தோம், நீ நோயுற்று இருப்பாயோ என்று பயத்தினால் உன்னுடைய மூச்சை கூட சில நேரம் பிடித்து பிடித்து பார்ப்போம், நீ நீண்ட நேரம் தூங்கும் பொழுது அந்த எண்ணம் எங்களுக்கு வந்துவிடும், நீ ஆரோக்கியமாக வேலை வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் நோயாளிகளாக ஆடும், நீ சாப்பிட வேண்டும் என்பதற்காக நாங்கள் பசியில் இருந்தோம். மகனே, உன்னுடைய இந்த ஆசை ஆவல்கள் பாசம் பொங்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய தோல் புஜங்கள் உனக்கு ஊஞ்சலாக இருந்த சந்தர்ப்பங்கள் தான் எத்தனை, இந்த வீதி வழிகள்ல உனக்காக நான் சிந்திய வியர்வை எத்தனை. சகோதரர்களே, அந்த வார்த்தைகளை சொல்ல முடியல. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றன்பின் ஒன்றாக முன் வைத்துக் கொண்டே போகின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கண்களிலும் கண்ணீர், குளிமிருந்த சஹாபாக்களுடைய கண்களிலும் கண்ணீர், அனைவரும் அழ ஆரம்பிக்கின்றார்கள். அந்த மகனிடத்தில் சொன்னார்கள், மகனே, நீ உன்னுடைய தந்தையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாயா? மாலுக்க அபீக்கு நீயும் உன்னுடைய அனைத்து பொருள்களும் உன் தந்தைக்கு தான், வாப்பாவுக்கு தான், உன் எந்த பொருளையும் அவர் விரும்பினால் உன்னிடத்துல கேட்காமலேயே எடுக்க முடியும். ஆனா இன்றைக்கு எங்களுடைய நிலைமைகளை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. சட்டம் எந்த அளவுக்கு பேசுது, ஒரு வாப்பா மகனை கொண்டாள், ஏதோ ஒரு காரணத்தினால வாப்பா மகனை கொண்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, சரியா சொல்லுது, அதுக்கு பழிக்கு பழி வாப்பாவை கொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உரிமை பெற்றவர் வாப்பா. அதே நேரம் மகன் வாப்பாவை கொண்டா அதற்கு பதிலாக மகனை கொல்லப்படும். இதுதான் ஷரியத். ஆனா இந்த வாப்பா கொஞ்சம் ஒரு கடினமான வார்த்தை சொன்னார் என்பதற்காக, ஒரு அறையை கண்ணத்தில் அறைந்தார் என்பதற்காக வாப்பாவை வாழ்ந்த கணக்கில் துறந்து அவரிடத்துல பழி வாங்கக்கூடிய பிள்ளைகள் எங்களிலே எத்தனை பேர், கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். வாப்பா அமர்ந்திருக்கிறார் வயோதிபர். அங்கே ஒரு காகம் அல்லது பறவை வந்து நிற்குது அறவட்ட சுவர்ல. அன்று வாப்பா கேட்கிறார் மகனத்துல, மகனே இது என்ன பறவை? அது காகம். அவருடைய காது கேட்கதில்லை வயோதிப்பம். இரண்டாவது விருத்தமும் கேட்டார், மகனே இது என்ன காகம்? மூன்றாவது விருத்தமும் கேட்டார், காகம் என்றார். நான்காவது விருத்தம் கேட்கும் நேரம் கடிந்தார், சத்தம் உயர்ந்தது, சேவ் டு சனியன், காகம் என்று சொன்னால் உனக்கு புரியவில்லையா? வாப்பாவுடைய கண்கள்ல கண்ணீர், நெஞ்சை நலைச்சது. மகனே இதே அறவட்ட சுவர்ல அன்று நான் வாலிபன், இதே மாதிரி காகம் வந்து நிற்க நீ என்னுடைய மடியில மழலை மொழி பேசும் சந்தர்ப்பம் என்னிடத்துல கேட்டாய், வாப்பா இது என்ன? நான் சொன்னேன் மகனே காகம் என்று. நீ கேட்டாய் ஒரு விடுத்தம் அல்ல, ரெண்டு விடுத்தம் அல்ல, பத்து விடுத்தம் அல்ல, 25 விடுத்தம் இடத்துல கேட்டாய். உன்னுடைய மழலை மொழியை நான் என்னுடைய காதிலே இனிக்க வேண்டும் என்பதற்காக அந்த எல்லா சந்தர்ப்பங்களும் சளைக்காமல் காகம் என்று சொன்னேன். ஆனா இன்று நீ மூன்று தடவையோடு என்னை கடிந்து கொள்கின்றாயே. இதுதான் தந்தை தலையின் பாசம். கரியமான சகோதரர், இன்றைக்கு நாங்கள் தந்தைகளாக மாறியும் கூட தந்தையினுடைய பொறுமதி விளங்குவதில்லை என்றால் ஒரு நாளும் எங்களுடைய பிள்ளைகள் நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக அமைய மாட்டாது. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வஸுரியாதினா குர்ரத்து அயுன். அல்லாஹ் சொல்கின்றான், அன்று நல்லோர்கள் கேட்ட துவாவை நீயும் கேளு. யல்லா எங்களுடைய கணவன் மனைவி குழந்தைகள் பிள்ளைகள் இவர்களின் மூலம் எங்களுக்கு கண்களுக்கு குளிர்ச்சியை தா. ஆனா இன்றைக்கு கண்களுக்கு ரத்த கண்ணீரை பிள்ளைகள் சித்தமாக்குது. ஏன் காரணம் சகோதரர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ் சுபஹான வ தஆலாவுடைய விடயத்தில் எங்களுடைய பெற்றோர்களுக்கு வழிபடாததுனால தான். பெற்றோர்கள் அவர்கள் இரண்டு வாயல்கள், சொர்க்கமாகவும் அமைக்கலாம் நரகமாகவும் அமைக்கலாம். சஹாபி வருகிறார், யார் சுல்லா அல்லாவுடைய பாதையிலே வெளிக்கிளம்ப வேண்டும், சஹாதத்துடைய பானத்தை அருந்த வேண்டும். ஐயும் வாரிதா உன்னுடைய உம்மாவும் பாப்பாவும் உயிரோடு இருக்கின்றார்களா? ஆம் இருக்கிறார்கள். நீ அவர்களுடைய விடயத்துல போய் ஜிஹாத் செய்து கொள். அதாவது ஜிஹாத் என்கிறது வெறுமனே வாழேந்தி போராடுவது மட்டும் அல்ல, உம்மா வாப்பாவுக்கு கடமைகளை செய். இதுதான் ஆகப்பெரிய ஜிஹாத் என்றார்கள். உம்மாவும் வாப்பாவும் இயலாத நிலைமையில் இருக்கும் பொழுது, கவனிதப்பாராற்று இருக்கும் பொழுது, உனக்கு ஒரு நாளும் அவர்களை புறக்கணித்து விட்டு இபாதத் கூட செய்ய முடியாது. இதனால்தான் சொன்னார்கள், இதனால்தான் அல்லாஹ் ஹதீஸை குதிசியிலே சொன்னான். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, யா மூசா மண் பர்ரணி வாக்கவாளிலே, யாரு எனக்கு நலவு செய்து என்னுடைய கடமைகளை நிறைவேற்றி தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவன் நோவினை கொடுப்பானோ கட்டப்துவ ஆக்கன், அவனை நான் நரகவாதியாகவே எழுதுவேன். என்னுடைய விடயத்தில் தவறு செய்துவிட்டு பெற்றோர்களுக்கு தொண்டு செய்கின்றான். அப்படி என்றால் ஹராத்தை செய்துவிட்டு தொழுகைகளை வீணாக்கிவிட்டு அல்ல, ஏதோ ஒரு முறையில அல்லாஹ்வுடைய சில கடமைகளை நிறைவேற்ற முடியாமல் போகின்றது. என்னுடைய விடயத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்து சில குறைவுகள் நடந்து அவன் உம்மா வாப்பாவுடைய விடயத்துல நல்ல முறையில் நடந்து கொள்கின்றானோ, கசப் துகு பாரன், அவனை ஒரு நல்லவனாகவே எழுதுகின்றேன். சகோதரர்களே, உண்மையான பெர் நலவு என்கிறது பெற்றோர்களுடைய விடயத்துல தான் தங்கியிருக்கிறது என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. எத்தனையோ வரலாறு சம்பவங்கள் சகோதரர்களே ஆனாலும் அறிந்து வைத்திருக்கின்றோம், உள்ளத்துல இன்னும் இடம் பிடிக்கவில்லை. செயல்கள்ல பிரதிபலிக்கல்ல, இதனால வாழ்க்கையில துன்பங்கள் பிரச்சனைகள் உம்மா வாப்பாவுக்கு செய்யக்கூடிய கடமையின் மூலமாக கிடைக்கக்கூடிய பிரதிபலனின் வேகம் அது எந்த ரொக்கட்டுடைய எந்த ஜெட்டுடைய வேகமும் இல்லை கனியமான சகோதரர்களே. அந்த அளவுக்கு வேகமானது மறந்துவிடக் கூடாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்கின்றார்கள், ஏத காலத்துல வாழ்ந்தார் உவைசுல் கர்ணி, ஆனாலும் என்னை சந்திக்க அவரால் முடியவில்லை. கரண் நாட்டை சேர்ந்தவர் உவைஸ் இப்னு ஆமிர், முராத் கோத்திரத்தை சேர்ந்தவர் ஆமிருடைய மகன் உவைஸ், அவரை நீங்கள் எப்பயாவது சந்தித்தால் உமர் உங்களுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்குமாறு அவர்களிடத்துல வேண்டுங்க. உவைஸ் அல்லாஹ்விடத்துல என்னுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேளுங்க, உமர் அவருக்கு நீங்க சொல்லுங்க. அவருடைய அடையாளம் முழு உடம்பிலும் குஷ்டம் இருந்தது, அனைத்தையும் அல்லாஹ் குணமாக்கினான். ஒரு தீனாருடைய அளவு மட்டும், ஒரு ரூபாயுடைய அளவு மட்டும் அந்த குஷ்டம் இருக்குது, அதுதான் உவைசுக்குரிய அடையாளம். ஒரு தடவை ஹஜ்ஜினுடைய கூட்டத்தை சந்தித்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனைவரும் யமன்ல இருந்து வந்தவர்கள், உங்களிடத்துல உவைஸ் இப்னு ஆமிர் இருக்கிறாரா சொன்னார்கள். ஆமிர் இருக்கிறார். இன்னும் ஒரு ரிவாயத்துல அந்த பெரும் கூட்டத்தை பார்த்து அவர்கள் அபு குபைஸ் மலி அடைவாரத்தில் அனைவரையும் ஒன்று சேர்த்து உங்களில் முராத் கரண் தேசத்தவர்கள் எலும்புங்க, மற்ற எல்லோரும் உட்காருங்க, கரண் நாட்டவர்கள் எலும்பிரிந்தார்கள், அனைவரும் அமர்ந்தார்கள். சொன்னார்கள், உங்களில் முராத் கோத்திரத்தை தவிர மற்ற அனைவரும் உட்காருங்கள். இன்னும் சிலர்கள் அமர்ந்தார்கள், முராத் கூட்டத்தினர்கள் எழுந்து நின்றார்கள். உங்களில் பனு ஆமீர் கூட்டத்தை தவிர மற்ற அனைவரும் உட்காருங்க, பனு ஆமீர்கள் எழுந்து நின்றார்கள், மற்றவர்கள் அமர்ந்தார்கள். உங்களில் உவைஸ் மட்டும் நில்லுங்க, மற்றவர்கள் அமர்ந்து கொள்ளுங்க. உவைஸ் அங்க இருக்கல, எங்க உவைஸ்? அவர் ஹஜ்ஜுக்கு வந்தாரா? வந்தாரு. இந்த ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய பிழை பொறுக்க உவைசிடம் கூறுவதற்கு அவரை தேடுவது வழக்கம். அன்று ஆண் வந்தார், எங்க அவர்? இதோ அந்த சைடுக்கு போனார், அரபாவுடைய பக்கம் சென்றார். தேடி போனார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அழைத்து கொண்டு. அங்கே ஒரு மனிதன் ஒரு சின்ன மரத்துக்கு அடியில அமர்ந்து தொழுது கொண்டிருக்கின்றார். ரெண்டு பேரும் போய் அங்கே உட்கார்ந்தார். உவைஸ் உணர்ந்தார் யாரோ அமர்ந்திருக்கிறார்கள். தொழுகை முடித்துக் கொண்டார், சலாம் கொடுத்தார். கேட்டார்கள், உன்னுடைய பேர் என்ன? அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடியான். எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடியான் தான், நாம் அந்த பேரை கேட்கவில்லை. என்னை பற்றி கேட்கறதுக்கு நீங்க யாரு? உடனே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, இது அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் அலி பின் அபி தாலிப் என்று சொல்லவும் உவைஸ் கலங்கி போனார். ரசூலாவோட சேர்ந்த சஹாபாக்களை காண கிடைத்த இன்பத்தில் கண்கள்ல கண்ணீர். என்ன மன்னிச்சிருங்க அமீர் முஃமினீன் அவர்களே, எனக்கு உங்களை தெரியாது. அலி பின் அபி தாலிப், எனக்கு உங்களை தெரியாது, உன்னுடைய பேரை சொல்லு. என் தாய் எனக்கு உவைஸ் என்று பேர் வைத்திருக்கிறார். உடனே உவைஸ் என்னுடைய பாவ மன்னிப்புக்காக துவா செய்ய, நீங்க எவ்வளவு பெரிய மக்கள், நீங்கள் எவ்வளவு அந்தஸ்துடையவர்கள், நான் கேவலமானவர்களுக்கு துவா செய்வதா? உவைஸ், இது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை, துவா செய்ய, மன்னிப்பு கேளுங்க. இந்த அந்தஸ்து எதனால் கிடைத்தது? சஹாபியாக உவைசுல் கர்ணி ரலியல்லாஹு அன்ஹு என்று பட்டம் பெற இருந்தவர் தாயினுடைய அந்த கிதுமத்தின் காரணமாக ரசூலுல்லாவையே பார்க்க முடியாததனால் ஒரு தாவியாக ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு ரசூலுல்லாஹ் வாழும் காலத்தில் இருந்தும் கூட ஆளாகினார்கள் என்றால், சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் காணாத பொழுது சஹாபாக்கள் ஓடி வருவார்கள், சாப்பாடை கூட வச்சு விட்டு வருவார்கள். யார் சொல்லல்லா உங்களை சந்திக்காம உணவு உள்ளத்தில் இறங்க மாட்டாது. உவைசும் ஒரு நாள் வந்தார் ரசூலுல்லாஹை சந்திக்க. என்றாலும் ரசூலுல்லாஹ் இருக்கல்ல, ஹஜ்ரத் உவைஸ் தன்னுடைய தாயை தனிமையில போட்டு விட்டு வந்தார். தாயும் சொன்னார், ரசூலுல்லா இல்லாவிட்டால் உடனே திரும்பி விடுங்கள். வந்தார்கள் கரீபான சகோதரர், ரசூலுல்லா வாழ்க்கை பூராவும் காண கிடைக்கல. இந்த அந்த எதன் காரணமாக கிடைச்சது? சிந்திங்க, இத்தனை விடயங்கள் சொல்வதற்கு தேவையில்லை. ஏன் கூறுறது? நான் நீங்கள் ஒரு பெரிய கடமைய நிராகரித்து விட்டோம், மறுத்து விட்டோம், அதனை பாதங்களின் கீழால் புதைத்து விட்டோம். உம்மா எந்த அளவுக்கு அன்பி வாழ்வதற்கு தகுதியாக்கப்பட்டவர்! மன் அஹ்ஸனு பிஹுஸ்னி ஸஹாபத்தி யா ரசூலல்லாஹ். புகாரி முஸ்லிம்ல ஹதீஸ் பதிவாக்கப்படுது. சஹாபி கேட்கிறார், நான் மிகவும் அன்பி வாழ்வதற்கும் நல்லுபகாரம் செய்வதற்கும் நிஜமும் சேர்ந்திருப்பதற்கும் ரொம்ப தகுதியானவர் யார்? உன பொண்டாட்டியோடையே நீ ஆகிவிடு என்று ரசூலா சொல்லல. ரசூலுல்லா எல்லோருக்கும் பொதுவாக அனைவருமே தாயாக மாறுவார்கள். பொண்டாட்டியும் ஒரு தாய் தான் என்பதற்காக, இந்த பொண்டாட்டி அடைந்ததன் பின்னால தாயை மறக்க கூடாது என்பதற்காகவும், அந்த பொண்டாட்டி பிள்ளையை பெற்றால் அந்த பிள்ளைக்கு இந்த தாயை அண்ட வேண்டும் என்பதற்காகவும் சொன்ன பதில் காலம் போன்ற தாய்க்கு தான் நீ மிகவும் உபகாரம் செய்வதற்கு முதலிடமாக கடமைப்பட்டிருக்கின்றாய். சஹாபி விட இல்ல, சும்மா மண் அதன் பின்னால யாருக்கு? கால உம்முக்கு, உன்னோட தாய்க்கு தான் நீ கடமை பாடியுடையவனாக இருக்கிறாய். விடல்ல கால் சும்மன் அதன் பின்னால யாருக்கு? கால உம்முக்கு. மூன்றாவது தடவை பதில் பறக்கிறது, உன்னோட தாய்க்கு தான் நீ மிகவும் கடமை பாடியுடையவனாக இருக்கிறாய். அவர் விடல்ல கால சும்மன் அதன் பின்னால யார் நபியே? கால அபூக்கு, உன்னோட வாப்பாவுக்கு. மூன்று தடவை உம்மாவுக்கு முதலிடம் கொடுத்தார்கள். அதாவது கோல்டு மெடல் தங்க பதக்கத்தையும் பெறக்கூடியவள் உம்மா, சில்வர் மெடல் வெள்ளி பதக்கத்துக்கும் சொந்தக்காரி உம்மா, பிரான்ஸ் மெடல் வெண்கல பதக்கத்துக்கும் சொந்தக்காரி உம்மா, கன்சலேஷன் பிரைஸ் ஒரு ஆறுதல் பரிசு வாப்பா 75% உம்மாவுக்கு கொடுத்த காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார், மூன்று இருள் அல்லாஹ் உன்னை படைத்தால் உன்ற தாய் உன்னை சுமந்து கொண்டு இருந்தால் 10 மாதங்கள் வலாது உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன் ஹமலது குர்ஹன் அலா குர்ஹா. சகோதரே, எல்லா விதமான கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு அவள் சுமந்திருந்தால் ரொம்பவும் பலவீனம் அடைந்தவளாக அவளுடைய உயிரையே படைந்தேத்தீவனை பெற்றெடுத்தார். அந்த வேதனைக்கு எதுவுமே ஈடாக மாட்டாது, அந்த வேதனைக்கு எதுவுமே ஈடாக மாட்டாது. ஒருவர் ஒரு பெண்ணை தலையில் வைத்துக் கொண்டு கபாவை வளம் வருகின்றார், போட்டால் மாம்சம் பொசிஞ்சிவிடும் அந்த அளவுக்கு வெறும் பாதங்களோடு சுமந்து வருகிறார். கேட்கிறார், நான் இந்த தாய் இவள் செய்யும் கடைமின்னால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய கடமையிலிருந்து நான் நீங்கி விடுவேனா? ஒரு நாளும் இல்ல, ஒரு நாளும் உனக்கு நீங்க முடியாது. அந்த பிரசவ வேதனையில அவள் ஒரு விட்ட மூச்சுக்கு கூட இது ஈடாக மாட்டாது. உனக்கு ரத்தத்தை பாலாக்கி தந்தாலே, ஆனா இன்றைக்கு அவளுடைய ஒரு சின்ன வெறுப்பை கூட நீ சுமக்க தயாரில்லை. கொஞ்சம் துப்புறாள் என்பதற்காக சீ என்னம்மா என்று கேட்கக்கூடியவர்கள், கொஞ்சம் சாப்பிட்டு போகுது இவரோட மூட்டை வச்சு கொண்டு இருக்கா, சீ என்னவாப்பா, நீ நலத்துக்கு பாதையை அமைத்து விட்டாய். சகோதரர்களே, சிந்திப்போம். வாழ்க்கை விளையாட்டுக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. சொன்னார்கள், மன் அஸ்பஹ முதி அன்னி வாலிதேவி அஸ்பஹலஹு பாபானி மஃதூஹானி மினல் ஜன்னா. யார் ஒரு நாளை அடையும் பொழுது, ஒவ்வொரு நாளும் காலை பொழுது அடைகின்றோம், ஆனா இன்றைக்கு அதுக்கு மாற்றம், இரவுல போகும் பொழுதும் தாயுடைய மனதையும் தந்தையுடைய மனதையும் நோவித்துக் கொண்டு தான் படுக்கைக்கு செல்கின்றான். காலையில் எழும்பும் பொழுதும் அவர்களுடைய உள்ளத்தை உடைத்துக் கொண்டு தான் எழும்புகின்றான். இவனுடைய வாழ்க்கை செலுத்துமா? இவனுடைய பொண்டாட்சி தான் இவனுக்கு வழிபடுவாரா? இவனுடைய பிள்ளைகள் தான் இவனுக்கு ஆறுதல் கொடுக்குமா? இல்ல, இவனுடைய பட்டம் பதவி படிப்பு செல்வம் இவனுடைய உலகத்தினுடைய பிரகாசங்கள் தான் இவனை கண்ணியப்படுத்துமா? சொன்னார்கள், உம்மா பாப்பாக்கு வழிபட்ட நிலைமையில் யார் அந்த நாளை அடியானோ அந்த ரெண்டு பேரும் உயிரோடு இருப்பார்கள் என்றால் சொர்க்கத்தில் ரெண்டு வாயிலும் துறக்கப்பட்டிருக்கின்றது. யார் உம்மா பாப்பாவை கோபித்துக் கொண்டு அவன் காலையை அடைகின்றாரோ அவனுக்கு நரகத்தினுடைய இரண்டு வாயில்களும் துறக்கப்பட்டிருக்கின்றது. ஒருத்தர் உயிரோடு இருந்தால் ஒரு வாயில் தான் இருக்கின்றது சகோதரர்களே. எனவே சொர்க்கம் செல்வதற்கு ஒரு ஷார்ட்கட் உம்மாவும் பாப்பாவும் என்கிறத மறந்துவிடக் கூடாது. எனவே அந்நியவர்கள் இன்று பெற்றோர்களுக்கு கொடுத்த மதிப்பை கூட நாங்கள் கொடுக்க மறந்து விடுகின்றோம். நான் இதனை வளமையாக இந்த தலையங்கம் பேசுவதற்கு சந்தர்ப்பம் வாய்ந்தால்